நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 18 வசனம் முதல் 22 வசனம் முடிய நாம் பார்த்து முடித்தோம். நீங்க உங்களுக்கு தெரியும் 22 வசனம் முடிய பார்த்து முடித்தோம். இந்த நாளிலே மற்றொரு அருமையான வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 9 அதிகாரம் 22 வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா. 22 வசனம் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அது மூலமா அநேக அருமையான சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு மற்றொரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதாவது கேள்வி வைக்கப்படுகிறது. என்ன கேள்வி வைக்கப்படுகிறது என்றால், இந்த வேதத்துல அன்றா இயேசு கிறிஸ்து அருமையான போதனைகளை சொல்லுகிறார், அருமையான போதனைகளை சொல்லுகிறார், அருமையான வார்த்தைகளை போதித்துக் கொண்டு வருகிறார். ஆனா இன்னைக்கு அநேகர் இயேசுவானுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, இயேசுவானுடைய போதனையை கேட்கிறாங்க, வராங்க போறாங்க. ஆனா நான் கேட்கிறேன், அந்த இயேசுவானுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன் சொன்னால் அந்த இடத்துல பார்க்கிற முக்கியமாக அவன் யார் என்று சொன்னால் அவன் சீஷன் என்று சொல்லப்படுகிறான். அவன் யார் என்று சொன்னால் அவன் சீஷன் என்று சொல்லப்படுகிறான். இயேசுவானுடைய வார்த்தைக்கு கேட்டு அவருடைய பிள்ளையாய் வாழுகிற மனுஷன் யாருங்க, சீடன் என்று சொல்லப்படுகிறான். அப்ப இங்க பாக்குறோம் சீடன்னா என்ன, சீடன்னா யாரு. இன்னைக்கும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இயேசுவானுடைய வார்த்தையை கேட்கும்படியா வந்திருக்கீங்க, சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அப்ப சீஷன் என்று சொல்லும்படியான காரியம் மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம், ஏதோ வந்துட்டோம் ஏதோ போன மாதிரி பாக்குறோம், பல இடங்கள்ல பார்த்து கொண்டு வருகிறோம். நான் இந்த வேதத்துல அப்படி சொல்லவே இல்லை. இயேசுவானுடைய நோக்கி வருகிற காரியம், இயேசுவானுடைய வார்த்தை கேட்கிற காரியம், நீ இயேசுவானுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு இயேசுக்கு சீஷனாய் வாழுற காரியத்தை தான் அங்க பாக்குறோம், சரிங்களா. அப்ப இங்க பாக்குறோம், நீ உன்னுடைய வாழ்க்கையில சீடன் என்று சொல்லுவாய் என்றால், அப்ப இங்க பாக்குறோம் அவன் உண்மையான சீஷன் என்று சொல்ல வேண்டும், உண்மையான சீஷன் என்று சொல்ல வேண்டும். அப்ப இங்க பாக்குறோம் உண்மையான சீஷன் யாரு, உண்மையான சீஷன்னா யாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராங்க போறாங்க இல்லைங்களா. இன்னைக்கு நிறைய சபைகள் ஆங்காங்கே காணப்படுகிறது இல்லைங்களா. நீ நிறைய கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள், எல்லாரும் சீடன் சொல்லிட முடியுமா? இன்னைக்கும் நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஆலயத்துக்கு வர போற. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்றாரு, தம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. அவங்க யாரும் சொல்றாரு, சீடன் சீஷன்கிறார், புரியுதுங்களா, சீடன் சீஷன்கிறார். அப்ப இன்னைக்கு நான் யாரு, இன்னைக்கு நான் யாரு, ஏதோ மற்ற ஜனங்களை போல நானும் வந்துட்டு போயிட்டு வர ஜனமா இருக்கிறேனா? இன்னைக்கு நான் யாரு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப நான் யார், நான் சீஷனா வாழணுமா இல்லையா? நான் இயேசுவைதான் அறிந்து இயேசுவைதான் கும்பிடுறேன், இயேசுவை தான் என்னுடைய கடவுள் சொல்வேன் என்றால், அப்ப நீ யாரா வாழணும், சீடனாக வாழ வேண்டும், சீடனாக வாழ வேண்டும், புரியுதுங்களா. இல்லைன்னா அந்த குருவுக்கும் சீடனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குமா இல்லையா? இல்லைன்னா அந்த குருவுக்கும் சீடனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குமா இல்லையா? சம்பந்தமே இல்லாம இருக்குமா இல்லையா? இப்ப நீ வர்றது வேஸ்ட், ஐக்கியம் வேஸ்ட், தொடர்பு வேஸ்ட், ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட் இல்லைங்களா? எதுக்காக வர, எதுக்காக வருகிறான் அவன்? ஆதாயத்துக்காகவா இல்ல நன்மை அனுபவிக்க மட்டும் வந்துட்டு போறானா? அப்படி வர்றது டோட்டலா வேஸ்ட். வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்ல, வேதம் எங்கேயுமே சொல்லவே இல்ல. வெறும் நன்மையை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு, வெறும் லாபத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு, வெறும் ஆதாயத்தை மட்டும் சுதந்திரித்து போறதுக்காக ஒருவன் வருவான் என்றால், ஐயோ அவன் தான் முட்டாள், அவன் தான் ஏமாந்து போறது. ஒன்றானமையான ஜீவுள்ள தேவன் கடவுளை அறிந்து அந்த கடவுளுடைய பிள்ளையா வாழ்ற வாழ்க்கை தான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய லாபம். அடே அப்பா, அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்படுகிறது, அவன் அவருடைய சீடனாக வாழ்கிறான். நீனு நானும் அவருடைய சீடனாக வாழணுமா இல்ல ஏனோதானம் வந்துட்டு போறதுக்காக வந்துட்டு போற வாழ்க்கையை வாழ்றதா? யாராக வாழ வேண்டும், யாராக வாழ வேண்டும்? சீடனாக இல்லைங்களா, சீடனாக இல்லைங்களா, அப்படித்தானே. நாம் யாருடைய, அவருடைய சீடனாக வாழ வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. இல்லைன்னா வாழ்றதே வேஸ்ட், இல்லைன்னா வர்றதே வேஸ்ட், இல்லைன்னா அவனுடைய நோக்கமே தவறான நோக்கம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சீடன்னா யாரு, உண்மையான சீடன்னா யாரு, அதனைக்கு பார்க்க போறோம். உண்மையான சீடன், உண்மையான சீடனா யார் என்று தலைப்பில் சிந்திக்க போகிறோம். ஆகவே சிந்திக்கிறவில்லை ஜப சிந்தியோடு கருத்தோட ஆண்டோட இந்த வார்த்தைகளோடு பேசு சொல்லி ஜபத்தோடு நாம் செய்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். உண்மையான சீடனா யார் பார்க்கலாமா இன்னைக்கு? நீ இஃப் யூ வாண்ட் டு பி எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், நீ இயேசு கிறிஸ்துவோடைய சீஷனாய் வாழ வேண்டும் சொல்லி வாஞ்சிப்பாய் என்றால், லிசன் டு திஸ் வேர்ட் ஆஃப் காட், இந்த தேவனுடைய வார்த்தையை கவனி. இன்னைக்கு நீ இயேசுவின் சீடனாய் வாழ வேண்டும் சொல்லி ஆசிப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஆசை இருக்கும் என்றால், ஐயோ நான் இயேசுவின் சீடனா வாழணும் சொல்லி ஆசிப்பாய் என்றால், வாஞ்சிப்பாய் என்றால், ஓ லிசன், லிசன் ஹியர், இந்த தேவனுடைய வார்த்தையை கவனி. இன்னைக்கு நீ இயேசுவின் சீடனாய் வாழுகிறாயா? அப்ப உண்மையான சீடன் யாரு கேட்கலாமா? அதுதான் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும்படியான ஒரே ஒரு வசனம் என்ன வசனம் தெரியுமா? 23 வசனம், லூக்கா புஸ்தகம் 9 அதிகாரம் 23 வசனம் நாம் பார்க்கலாமா? லூக்கா புஸ்தகம் 9 அதிகாரம் 23 வசனம், 23 வசனம் அங்க என்ன சொல்றது? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அங்க அழகா சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அங்க ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, இஃப் எனி ஒன் விஷஸ் டு கம் ஆஃப்டர் மீ லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப் அண்ட் டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, இஃப் எனி ஒன், இஃப் எனி மேன் will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. இதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்றார். சீடன்னா யாரு? சீடன்னா யாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், சொல்லுங்க, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அப்ப அவருடைய அவருக்கு பின்னாக போற மனுஷன் யாருங்க? சீஷன். அப்ப அவருக்கு பின்னாக போற மனுஷன் யாரு? சீடன். இன்னைக்கு நீ ஒரு கிறிஸ்தவனாய் இங்க சபையில் உட்கார்ந்துருக்கிற, நீ ஒரு கிறிஸ்தவனாய் இயேசுக்கு பின்னாடி வருகிற ஒரு மனுஷனாய் சீடனா இருப்பாய் என்றா, ஆண்டர் உன்னை பார்த்தா சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல மூணு முக்கியமான காரியத்தை இங்க பாக்குறோம், அதான் இன்னைக்கு பாக்குறோம். மூணு முக்கியமான காரியம் அதுல அடங்கியிருக்குது. அப்ப உண்மையான சீஷனா யாரு? அப்ப நீ இங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவனாய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீ ஒரு உண்மையான சீஷனா இருக்கிறாயா? இன்னைக்கு நீ உண்மையான சீஷனாய் இருக்கும்படியா வாஞ்சிப்பாய் என்றால், இதுதான் உனக்குதான் அந்த வார்த்தை, உனக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டர் கொடுக்கிறார். கூர்ந்து கவனமா கேளு. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், முக்கியமாக முதலாவதாக நாம் கத்துக்கொள்ள முடியாத காரியம், அதுல மூணு முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம் இந்த ஒரே வசனத்துல. முதல் காரியம் என்னவென்றால், அந்த இடத்துல அழகா சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதாவது இந்த இடத்துல இயேசுவுக்கு பின்னாடி வருகிற காரியம் எதையா எதிர்பார்க்கிறது என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவுக்கு பின்னாடி வருகிற காரியம், இயேசுக்கு பின்னாடி நீ சீஷனா வருகிற காரியம், சீஷனா இயேசுதான் மெய்யான கடவுள், இயேசுதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாம வந்த கடவுள், இயேசுதான் என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த அவரே இயேசு ரட்சகர், அவரே என் எசமான், அவரே என் ஆண்டவர், அவர்தே கடவுள், அவர்தான் என் ஆடு, அவர்தான் ஆளுகை செய்கிறவர், அவரே எல்லாச்சி சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ ஏகாதிபத்திய தேவாதி தேவன், அவரே, அவருக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு முழுமையா கீழ்ப்படிந்து அவருடைய சீஷனா நீ வருகிறாய் என்றால், புரியுதா? அவருக்கு சீஷனாய் வருகிறாய் என்றால், முதலாவது என்ன காரியம்? அவருடைய சீஷனாக வருகிறாய் என்றால், முதலாவதாக அந்த சுயத்துக்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ள வேண்டும். புரியுதா? 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 நீ யாரை நோக்கி வர? ஒன்றான மெய்யான ஜீவுல தேவாதி தேவனை நோக்கி, அந்த கடவுளை நோக்கி வர. அந்த கடவுளை நோக்கி வரும் பொழுது முதலாவது காரியம் அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், ரினவுன்சிங், டினையிங். அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு பாருங்க, அந்த சுயம், சுயம் என்ற வாழ்க்கை, சுயம், சுயம் ஆதிக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. நமக்குள்ள ஒரு சுயம் ஒன்று இருக்கு தெரியுமா? நமக்குள்ள ஆல்வேஸ் ஒரு சுயம் இருக்கும் தெரியுமா? உனக்குள்ள ஆல்வேஸ் சுயம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோ, சுயம் இருக்கும். அதை பார்த்து தான் ஆண்டர் உன்ன பார்த்தா சொல்றேன், உனக்குள்ள ஒரு சுயம் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கும், சுயம் என்கிற ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதை மறுக்க வேண்டும், அதை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும், அதை முற்றிலுமாக கீழே இறக்கி வைக்க வேண்டும். அதுதான் முதலாவது காரியம். முதலாவது காரியத்தை அதான் பார்க்கிறோம். டினாய் என்ற பதம் அதுதான். டினாய் என்ற பதம் அதுதான். பேதுரு இயேசுவாண்டரை மறுதளிச்சான். கவனிச்சீங்களா? பேதுரு இயேசுவாண்டர் ஒரு நாள் மறுதளிச்சான். அந்த மறுதளிப்பை கொண்ட வார்த்தை தான் இங்கு நாம் பயன்படுத்தப்படுகிறது. டினாயிங், மறுதளிக்கிறது. அப்ப நம்ம இங்க பாக்குற இந்த இடத்துல முக்கியமாக முற்றிலுமாக நம்மை ஆதிக்கம் செய்கிற, நம்மை ஆட்டி படைக்கிற இந்த சுயம் என்கிற காரியத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்க வேண்டும். சுயம் என்கிற காரியத்தை ஒதுக்க வேண்டும். அதாவது முழுக்க முழுக்க ஆண்டவரை முழுமையாக சார்ந்து கொண்டு அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து. சும்மா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, 40 நாள் அப்படியே விரதம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் லெந்து நாட்கள் சொல்லி, அதுக்கு பேர் லெந்து நாட்கள். 40 நாட்கள் மட்டும் கறி சாப்பிட மாட்டாங்க, 40 நாட்கள் மட்டும் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ, அப்படி இல்லவே இல்லை. பெருமையாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் ஒதுக்குறது, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அது தொட மாட்டேன், இது தொட மாட்டேன், அப்படி இல்லை. வாழ்க்கை முழுக்குமே அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து, அவருக்கு முழுமையாக கீழ்படிந்து, முழுமையாக அவரே ஆண்டவர் சொல்லி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில அந்த இடத்துல முழுமையாக அவருக்கு உன் வாழ்க்கையை கொடுத்து வாழ்வுதான். சும்மா குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் கறி சாப்பிட மாட்டேன், குறிப்பிட்ட மாதிரி அது தொட மாட்டேன், இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அது செய்ய மாட்டேன், இப்படி இல்லை. உன் வாழ்க்கை முழுக்குமே உன்னுடைய வாழ்க்கையே கொடுத்து வாழ்வது. You have to surrender. You have to surrender completely unto God. கடவுளுக்கு முழுமையா ஒரு அர்ப்பணித்து வாழ, அதான் அந்த இடத்துல பாக்குறோம். அதாவது கிவிங் அப் த ரைட் டு கண்ட்ரோல் யுவர் லைஃப். அந்த ரைட் இருக்கு பாருங்க, உன்னுடைய லைஃப கண்ட்ரோல் பண்ற ஆற்றல் இருக்கு பாருங்க, உன்னுடைய லைஃப் கண்ட்ரோல் பண்ற அந்த கண்ட்ரோல் விட்டுறணும். யார் கண்ட்ரோல்ல வரணும்? யார் கண்ட்ரோல்ல வரணும்? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வரணும். அதான் கிவ் தட் கண்ட்ரோல் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதுங்களா? உன்னுடைய கண்ட்ரோல்ல விட்டுட்டு, உன்னை ஆட்டி படைக்கிற அந்த சுயமேங்கிற கண்ட்ரோல் விட்டுட்டு யாருடைய கண்ட்ரோல்ல வரணும்? அவருடைய கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோல் கொண்டு வா, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. புரியுதா? அப்ப இங்க பாக்குற முதலாவது முக்கியமான காரியம் அந்த வசனத்துல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அந்த இடத்துல பாக்குறோம், நீ இயேசுவான் பின்னால் வர விரும்புவாய் என்றால், இயேசுதான் மெய்யான கடவுள், இயேசுதான் உண்மையான கடவுள், இயேசுவே ரட்சகர், இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே சர்வ வல்லமுள்ள கடவுள், ஐயோ அவரை தவிர வேற ஒரு கடவுள் இல்ல, அவருக்கு நிகரான வேற ஒரு கடவுள் இல்ல, அனைத்தும் பொய், பித்தலாட்டம், குப்பை, விக்கிரகம், இப்படியாக முழுமையாக எல்லாவற்றையும் ஒதுக்கி அந்த இயேசுவே மட்டுமே அவரை நோக்கி வரும் பொழுது, அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது அந்த கடவுள் சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் வரும் பொழுது, முழுக்க முழுக்க முதலாவது காரியம் என்ன? உன்னுடைய சுயம் என்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ள வேண்டும். சுயம் ஆட்டி படைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, சுயம் ஆட்டி படைக்கவே கூடாது. கண்ட்ரோல், உன்னுடைய கண்ட்ரோல் யார் கையில கொடுக்கணும்? ஆண்டர் கையில. ஆண்டர் கையில முழுமையா கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த ரூம் இருக்குது, இந்த லைட் இருக்குது, ஃபுல்லா எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் முடிச்சாச்சு, டோட்டல் கண்ட்ரோல் எங்க? அங்க மெயின் சுவிட்ச் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ஆன் பண்ணாதான் முழு கட்டிடத்துக்குமே வெளிச்சம், அனைத்து அறைகளுக்கும் லைட்டுக்கு போகும், அனைத்து சுவிட்சும் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. முழு கண்ட்ரோல் எங்க இருக்குது? அந்த மெயின்ல, மெயின்ல இருக்குது அந்த கண்ட்ரோல். அதான் ஆளுகை செய்து அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதுனால எல்லாமே நடக்குது. அந்த கண்ட்ரோலுக்குள்ள இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? அப்படிதான் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில முழு கண்ட்ரோல் யார் கையில இருக்கணும்? உன் கையில இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை உன் கையில இருந்து ஆடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, முழு கண்ட்ரோல் யார் கையில கொடுக்கணும்? அவர் கையில. அவர் நடத்தணும், அவர் ஆன் பண்ணணும், அவர் செயல்படணும், அவர் பொறுப்பெடுத்து நடத்தணும், அவர் கையில கொடுக்கணும். அதுதான் அங்க சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் அந்த சுயத்தை அவன் வெறுத்தணும். அவன் சுயம் ஆட்டி படைக்க கூடாது, சுயத்தை வெறுத்து விட வேண்டும். அதான் அந்த இடத்துல பாக்குறோம். அதாவது முக்கியமா என்ன தெரியுமா? முக்கியமா அதாவது அந்த கடவுளை முதலாவது வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு சீஷன் என்றால், நீ ஒரு சீடன் என்றால், நீ ஒரு சீஷன் என்றால், நீ ஒரு சீஷன் என்றால் அந்த கடவுளுக்கு எந்த இடத்தை கொடுக்கணும்? முதல் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் தான் சீஷனுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க உட்கார்ந்துருக்க உங்களுடைய வாழ்க்கையில நீ கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கறவன் தான் சீஷன். கொடுக்காதவன் சீஷனே அல்ல. இன்னைக்கு நான் எழுதி தரேன், வேதம் சொல்லுது கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும்னா சீஷன், அவன்தான் சீஷன். அவன் இல்ல அவன் சீஷனே, அவன் எப்படி கொடுக்கவில்லைனா சீஷனே அல்ல, சீஷன் சொல்லவே முடியாது. அப்ப நீ இயேசுக்கு சீடனாய், இயேசுக்கு உரிய மனுஷனாய், இயேசுதான் கடவுள் சொல்லி அவரை நோக்கி வரும் பொழுது அப்ப அவருக்கு என்ன கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், செல்ஃப், அதாவது தன்னுடைய சுயம் என்ற காரியங்களாம் உடைத்து போட்டு அந்த இடத்துல அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா கனமும் மகிமையும் மரியாதையும் எல்லாவற்றையும் அந்த கடவுளுக்கு கொடுக்கிற மனுஷனாங்க முதலிடத்தை கொடுக்கற. அதனாலதான் வசனம் சொல்லுது மத்தேய புஸ்தகத்துல 6 அதிகாரத்துல படிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி அவர்களுக்கு. அந்த இடத்துல 33 மத்தேய 6:33 பக்கம் 10 பக்கம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மேலாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாத்தீங்களா, மத்தேய 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம் ஒரு சீஷன் செய்கிறான், ஒரு சீஷன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன பாக்குறோம், ஒரு சீஷன் என்று சொன்னால் அவன் செய்வது என்ன, ஆண்டருக்கு முதலிடம் கொடுத்துருவான், அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டருக்கு முதலிடம் கொடுக்குறான், அவ்வளவுதாங்க. முதலாவது இடம் யாருக்குங்க, அவருக்கு. அப்ப நீ அவருக்கு பின்னால் வர விரும்புவா என்றால் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது, அவன் தன்னை தான் வெறுத்து யாருக்கு இடம் கொடுக்குறான், அந்த கடவுளுக்கு இடம் கொடுக்குறான் அவருக்கு. புரியுதுங்களா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்றது. அப்ப தன்னைத்தான் வெறுத்துன்னா யாருக்கு முதலிடம் கொடுக்குறான், அந்த கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறான், அந்த கடவுளுக்கு முதலிடம் முதலாவது இடத்தை கொடுக்குறான். அப்ப அங்க என்ன பாக்குறாங்க, ஒரு சீஷன் என்ன சொன்னாங்க, அந்த சுயம், அந்த சுய சித்தம்லாம் ஒழிக்கப்படுகிறது, சுய சித்தம்லாம் ஒழிக்கப்படுது. ஆனாதான் யோவான் ஸ்நானகன் ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம், யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் அங்க பாருங்களேன், ஒரு மனுஷன் சொல்றாப்ல, யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் பக்கம் 128 பக்கம், யோவான் ஸ்நானகன் இந்த இடத்துல ஒரு மனுஷன் சொல்றாப்ல, யோவான் 3 அதிகாரம் 30 அங்க பாருங்க, என்ன அருமையான ஒரு வாசனம், ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அதுதாங்க. அவனுடைய சுய சித்தம்லாம் இல்ல அந்த இடத்துல, அவன் தன்னை உயர்த்தி பேசுற காரியம்லாம் அல்ல, தன்னுடைய உயர்த்தி பேசுற காரியம்லாம் இல்ல. யோவான் 3:30 அங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு, 30 அவர் பெருகவும், கவனிச்சீங்களா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அடையப்பா என்ன அருமையான ஒரு நோக்கம் பாத்தீங்களா, கவனிச்சீங்களா, ஒரு உண்மையான ஸ்டேஷன் பேசுற பேச்சு கவனிச்சீங்களா, யார் பெருக வேண்டுமா, நான் தான், நானா, செல்ஃப் எக்ஸால்ட்டிங், உன்னை நீனே உயர்த்து கொள்ற தன்மை யாருக்கு முதலிடம் கொடுக்கற, உனக்கு முதலிடம் கொடுக்கற, உன்னை உயர்த்தி பாக்குற, உன்னை கனப்படுத்த பாக்குற, உனக்கு பேரை சம்பாதிக்க பாக்குற, அவன் ஸ்டேஷன் அல்லவே அல்ல. என் பேரு, ஐயோ என் பேரு கெட்டு போயிடணும், ஐயோ என் பேரு என்னாச்சு, ஐயோ எனக்கு என்ன இழிவாயிச்சு, ஐயோ நல்லா இருக்காதே, அவன் பேரு, அவன் பேரு, அவன் பேரு காப்பாத்தணும். இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான், சுயத்தை உயர்த்தி பிடிக்கிறான், சுயத்தை ஆட்டி சுயம் மேல எழும்புது. கடவுளை உயர்த்தி பிடிக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அவன் சீஷனே அல்ல. அந்த இடத்துல சொல்லுது ஒரு சீஷன் என்று சொன்னால் நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். அவன் தான் சீஷனுங்க, அவன் தன்னை உயர்த்தி கொள்ள மாட்டான், தன்னை பிரமாதப்படுத்திக் கொள்ள மாட்டான், தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள மாட்டான், தன்னை வசதி பேசிக் கொள்ள மாட்டான். யார் உயர்த்தப்படவேறான், யார் உயர்த்தப்பட வாஞ்சிக்கிறான், இயேசு ஆண்டவர், அந்த கடவுளை உயர்த்துறான், அவன் தான் சீஷன். ஏ ஐயோ அவரும் முதலாவது, அவருக்கு முதலாம், அவருக்கு கனத்தை கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. அதுதான் மற்றும் ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம், இங்க பாருங்க, இங்க முக்கியமாக அந்த இடத்துல அன்றாய் இயேசு சொல்ற மற்றும் ஒரு அருமையான வசனம் மத்தேய புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு வாங்களேன், மத்தேய புஸ்தகம் 7 அதிகாரம் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மத்தேய புஸ்தகம் 7 அதிகாரம், சுய சித்தம், சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல மத்தேய புஸ்தகம் 7:21 மத்தேய 7:21 பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறதில் பிரவேசிப்பதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, யார் சிஷ்யன், பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான், பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் சிஷ்யன். புரியுதுங்களா, புரியுதுங்களா, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் சிஷ்யன். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் சீஷன். புரியுதுங்களா, அப்ப ஒரு சீஷன் என்று சொன்னால் அவரை உயர்த்தணும், ஒரு சீஷன் என்று சொன்னால் அவருடைய விருப்பத்தை கொடுத்துடணும். புரியுதுங்களா, அவரை உயர்த்தி பிடிக்கணும், அவரை உயர்த்தி பிடிக்கணும், அவருக்கு மகிமையை சேர்க்கணும், அவருக்கு கனத்தை சேர்க்கணும். மாத்திரமல்ல, அவருடைய விருப்பம். அவன் தானே சிஷ்யன், அவன் தானே சிஷ்யன். ஒரு குரு ஒரு சிஷ்யன் சொன்னால் ஒரு சிஷ்யன் குரு சொல்றத கேட்கவானா இல்லையா? குருடைய வார்த்தை கேட்பானா இல்லையா? குரு சொல்றதை கேட்பானா இல்லையா? அவன் தான் சிஷ்யன். அப்ப இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் சீடனா இருக்க விரும்புவான் என்றால், அந்த இயேசுங்கிற குருவுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய விருப்பத்தின்படி செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். அதான் இங்க பாக்குறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி நீ போவான் என்றால் அவன் சிஷ்யன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதே இடத்துல நீ பாத்தீங்கன்னா, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேனுங்கிற. புரியுதுங்களா? புரியுதா? காதல் எட்டுதா? அவருடைய விருப்பத்தின்படி செய்யலைன்னா நீ அக்கிரம செய்கைக்காரன், உன்னை அறியலங்கிறார். உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடாங்கிறார். அதோட வேற என்ன புரியணும் உனக்கு? புரியுதா? அவருடைய விருப்பத்தின்படி செய்யாதவன் சீஷன் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் சீஷன் அல்ல. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கிறாரே உன்னை விட்டு உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்க, போங்க. அப்ப அவன் சீஷன் எப்படி இருக்க முடியும்? புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவர் சொல்றாரு 23 வருஷம் அழகாக மனதில் பதிய வைத்துக்கொள், உன்னுடைய இரு காலமாக எழுதி வைத்துக்கொள், நீ ஆண்டுடைய சீஷனாய் வாழ விரும்புவா என்றால் அந்த சீஷனுக்குரிய தகுதியில் ஒன்று இருக்கு. புரியுதா? சீஷனுக்குரிய தகுதியில் ஒன்று இருக்குது. முதலாவது காரியம் என்ன? செல்ஃப். அந்த சுயம் ஒழிக்கப்பட வேண்டும், சுயம் மறுக்கப்பட வேண்டும், சுயம் முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டும், கீழே இறக்கி போக வேண்டும். கண்ட்ரோல யார் கையில கொடுக்கணும்? ஏன் முதலாவது யாருக்கு இடத்து கொடுக்கிறான்? ஆண்டவருக்கு. You have to give first place to God. எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். ஆண்டவரே நீர் மகிமைப்படணும். ஐயோ என்னுடைய பெயர், என்னுடைய இஷ்டம் போல இல்ல, என்னுடைய பெயர் இல்ல, என்னுடைய பெயர் ஓங்கி வளரக்கூடாது. நீர் மகிமைப்படணும், நீர் கனப்படுத்தப்படணும், அவர் மகிமைப்படணும். அவருடைய நோக்கம்லாம், அந்த சீஷனுடைய நோக்கம்லாம் யார் மகிமைப்படணும், யார் கனப்படணும்? இயேசுவானவர் உயர்த்தப்படணும். அந்த சீஷன் சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என்ன அருமையான வார்த்தை கவனிச்சீங்களா? சே, இவன் அல்லவோ சீஷன். அடுத்ததாக ஒரு சீஷன் என்று சொல்வான் என்றால் தன்னுடைய இஷ்டப்படி செஞ்சிட்டு இருக்க மாட்டான். ஒரு குருவுக்கு ஒரு சீடன் இருப்பான் என்றால் அவன் இஷ்டப்படி போவானா? மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம், ஒரு அருமையான காரியம். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய நோக்கம், தன்னுடைய வாஞ்ச, தன்னுடைய விருப்பம் முழுமையாக ஒழித்து விட்டு கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய திட்டத்தின்படி செய்கிறவனா இருக்கிறான், கடவுளுடைய ராஜ்யத்துக்கு முழுமையாக. அதனாலதான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்கள், கடவுளுக்கு எடுத்த காரியத்தை முன்னாடி வைக்கணும், தன்னுடைய சுயத்தை முன்னாடி வைக்கவே இல்லை. அதனால நீங்க மற்றொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, மற்றொரு வசனம் லூக்கா புஸ்தகம், இதே லூக்கா புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாங்களேன். லூக்கா புஸ்தகம் 14 அதிகாரம், லூக்கா 14, லூக்கா புஸ்தகம் 14 அதிகாரம் நீங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் தெளிவா சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்குவீங்க, உங்க கவனிக்கிறீங்களா? லூக்கா புஸ்தகம் 14 அதிகாரம் அங்க பாருங்க, 26-27 வசனம். லூக்கா புஸ்தகம் 14 அதிகாரம், அதே லூக்கா புஸ்தகம் 14 அதிகாரம் 26-27 வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். என்னங்க? ஹலோ, புரியுத? புரியுத? ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்னங்க? அப்புறம் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிடணுமா? என்ன அர்த்தம் அது? எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிடணுமா? தகப்பனையும் தாயையும் மனைவியும் சகோதரனையும் சகோதரியும் வெறுத்து ஒதுக்குன்னு சொல்ற, வெறுத்து வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனை இல்லைங்கிறாரு. அப்படியா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் விலங்கி இருக்குன்னா, யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்?
கடவுளுக்கு.
உன்னையே நீ உண்டாக்கின கடவுளுக்கு முதலிடம் கொடு. அதுதான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவன்தான் சீஷன். கடவுளை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ தாய் தரப்பம் தான் முக்கியம், என் சொந்த பந்தம் தான் முக்கியம், என் தாய் அக்கா தங்கச்சி தான் முக்கியம், என்னுடைய மனைவி முக்கியம், என் கணவன் முக்கியம் சொல்லிட்டு போவா என்றால் நீங்க உட்கார முடியுமா? இங்க உட்கார முடியுமா? எத்தனை நேரங்கள்ல சொந்த பந்தம் தடைப்படுது? எத்தனை நேரங்கள்ல சொந்த பந்தம் அந்த வேலைக்கு வா, இந்த வேலைக்கு வா கூப்பிடுது? கடவுள் முன்னாடி வச்ச வர முடியுதா? நீ சொந்த பந்தத்தை முன்னாடி வச்சுதான் புரியுதா? அப்ப முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். எத்தனை நேரங்கள்ல சொந்த தாய் தப்பு அந்த வேலை வச்சிடறாங்க, இந்த வேலை வச்சிடறாங்க, அங்க போகக்கூடாது, காலையத்து போகக்கூடாது, சோர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தடைப்படுறாங்களா இல்லையா? எந்த நேரங்களில் சொந்த பந்தங்கள் பல தடைகள் போட்டு பல காரணம் காட்டி போடமாக்குதா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? அப்ப நீ அவங்களை குளிர் வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நீ மதிப்பு, அவங்களுக்கு குளிர் வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களை பிரியப்படுத்தி இருந்தீங்கன்னா, நீ யார பிரியப்படுத்தல? நீ யார பிரியப்படுத்தல? நீ சீஷனே இல்ல, நீ சீஷனே இல்ல, புரியுதா? நீ சீடனே அல்ல. முதலாவது யார பிரியப்படுத்தணும்? கடவுளை பிரியப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னையே நீ உண்டாக்கின கடவுளை பிரியப்படுத்தணும். அவருக்கு மகிமை கொடுக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த கடவுளுக்கு நீ முதலிடம் கொடுத்து வரும்பொழுது அந்த சீஷன் அவன் தான். அவன் என்ன செய்யறான்? அவன் தான் சிறுகிறான். அவர் பெருகணும், அவர் மகிமைப்படணும். அவருடைய விருப்பத்துக்கு கொடுக்கறான், அவர் விருப்பத்துக்கு கொடுக்கறான். முதலாவது தன்னுடைய வாஞ்சை விருப்பங்கள்லாம் ஒழித்து விட்டு அவருக்கு, அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய வாஞ்சு நிறைவேறணும். அப்படியாக செயல்படுகிறான், அப்பதான் அவன் சீஷனாய் வாழ முடியும். அதான் இந்த இடத்துல பாக்குறோம். என்னுடைய வாலிபன் நாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய வாலிபன் நாக்கில் பல போராட்டங்கள், பல பாடுகள் நான் சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய வாலிபன் நாக்கில் எங்களுடைய வீட்டார் சொல்ல போனா எனக்கு ஒத்துழைப்பு, என்னுடைய தாய் தகப்பன்மார் சொல்ல போனா நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்துல தான் பிறந்து வாழ்ந்தேன். ஆனா நான் ஆண்டவருக்கு சொல்ல போனா ஆண்டவருக்குள்ளாக என்னை ஊட்டி வளர்க்கும்படியான ஒரு பெற்றோரை பார்க்க முடியல. என்னுடைய அநேக நேரங்களுடைய சொந்த தகப்பனாரே அதிரியப்படுத்துவார், என்னுடைய சொந்த தகப்பனாரே அதிரியப்படுத்துவார். நான் மும்முரமா ஆலயத்துக்கு போவேன், மும்முரமா ஆலயத்துக்கு போகாம இருக்க மாட்டேன், வாஞ்சையா போவேன், நானும் மணிக்குன்னு போயிருவேன், உட்காந்துருவேன். சைக்கிள் தான் அந்த காலத்துல, சைக்கிள் தான், பைக்லாம் கிடையாது. அப்பா காலத்து சைக்கிள் நான் எனக்கு கொடுத்தாரு, சைக்கிள் தான் ஓட்டிட்டு போவேன். அதுவும் இப்ப எல்லாம் புக் எல்லாம் சின்ன குட்டி குட்டி புஸ்தகம் வந்துருச்சு, அன்னைக்கு நாலு புஸ்தகத்தை பின்னாடி கேரியில வச்சுட்டு போவேன். பக்கத்திலே சர்ச் இல்ல, எங்க தெரியுமா? இந்த செம்மேடு தூரம் சர்ச், சைக்கிளே ஓட்டிட்டு போவேன். சில டைம்ல என்ன சொல்லுவாரு, அவர் பிடிக்காத ஏதாவது செஞ்சுட்டா சைக்கிள் எடுக்காத, நீ போக கூடாது. இப்படியே பல தடைகள், பல போராட்டங்கள். என்னுடைய வாலிபு வயதுல எவ்வளவு போராட்டங்கள் கடந்து வந்தாலும் என்னுடைய வீட்டார் அதிரியப்படுத்துவாங்க, என்னோட சொந்த தகப்பனாரே அதிரியப்படுத்துவாரு. அப்படி இருந்தாலும் நான் முதலாவது ஆண்டருக்கு கொடுத்தேன், ஆண்டருக்கு முதலிடம் கொடுத்தேன், அவரை இருக்கப்படுத்திக் கொண்டேன், கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தேன். ஆலயத்தை தவற மாட்டேன், ஆலயத்துக்கு போக தவற மாட்டேன், விடாம போவேன். ஆண்டர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார், இன்னைக்கு ஆசீர்வத்தை வச்சிருக்கிறார். இந்த இடத்துல பாக்குறோம், அங்க பாக்குறோம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சீஷன் என்று சொன்னால், ஒரு சீஷன் என்று சொன்னால் அந்த இடத்துல முதலாவது என்ன பாக்குறோம்? முதலாவது அந்த இடத்துல உன்னுடைய சுயம் ஆட்டி படைக்கவே கூடாது. யார் கண்ட்ரோலுக்குள்ள வரணும்? ஆண்டவர் உன்னை கண்ட்ரோலுக்குள்ள வரணும், புரியுதா? நீ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அந்த வசனம் அழகா சொல்லுது. அங்க பாருங்க, 9:23 வசனத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணலாம். 9:23 வசனம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். புரியுதுங்களா? சரி, இரண்டாவது காரியத்துக்கு போலாம். முதலாவது காரியம், அந்த சுயம் என்ற ஆளுகை, சுயம் என்ற வாழ்க்கையை ஒதுக்க வேண்டும். சுயம் இருக்கவே கூடாது, புரியுதுங்களா? சுயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது, புரியுதா? யார் கண்ட்ரோல்ல வரணும்? என்றால் அவர் ஆளுகை செய்கிறவர், கடவுளாய் மாற்றப்படுகிறார், புரியுதுங்களா? அவருடைய விருப்பத்தை கொடுத்துறான், அவர் கனப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் நிறைவேறணும். அதுதான் சரி. இரண்டாவது காரியத்துக்கு வரலாம், தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லி முதலாவது. அதிலே இரண்டாவது காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. அந்த இடத்துல சொல்லுது, டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி. அடுத்தது இரண்டாவது பகுதிக்கு வரும், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து அந்த சுயம் ஒழிக்கப்பட வேண்டும், சுயம் மறுக்கப்பட வேண்டும். Disown the self interest. அதெல்லாம் முழுக்கமே ஒழிக்கப்பட வேண்டும். அங்க ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும், ஆண்டவர் தான் கண்ட்ரோல்குள்ள வரணும். பார்த்தோம். இரண்டாவதாக ஒருவன் தன்னைத்தான் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அது மாத்திரமல்ல அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது you have to, அதாவது death to self daily. அந்த சிலுவை என்கிற அந்த பல பாடுகள், பல காரியங்கள், பல பல உன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கலாம், பல காரியங்கள். அதாவது அந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய செல்ஃப் என்ன சொல்லணும், உன்னுடைய சுயம் எங்க ஆட்டி படுக்கிறது, அந்த சுயத்துக்குண்டான காரியங்களை அனுதினமும் ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அனுதினமும். அது எப்படிங்க? டெய்லி. புரியுதுங்களா? டெய்லி. ஒரு சீஷன் என்று சொன்னால் அந்த சுயம் என்ற ஆளுகை இல்லாதபடி அவனுக்கு வருகிற எல்லா காரியங்கள் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், அதாவது அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பல காரியங்கள், அந்த கடவுளுக்கு எதிரான காரியங்கள், பல காரியங்கள் உண்டு. அதை அனுதினமும் அனுதினமும் எடுத்துக்கொண்டு அதை அழித்து நொறுக்க வேண்டும். அதான் அந்த இடத்தை பார்க்கிறோம். அதாவது டெய்லி என்று சொல்ற பதம் முக்கியம். டெய்லி சொல்ற பதம் முக்கியம். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீ அந்த சிலுவைங்கிற அந்த நுகத்தை, அந்த காரியத்தை அனுதினமும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு. புரியுதுங்களா? அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அதாவது அதாவது சிலுவைங்கிற, சிலுவை என்று சொன்னால் ஒரு பாரம் இல்லைங்களா? சிலுவை சொன்னால் ஒரு பாரம். அப்ப அந்த சிலுவைங்கிற பாரத்தை நீ என்ன செய்யணும்? அனுதினமும் அதை நீ என்ன பண்ணணும்? அந்த அந்த உன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பல்வேறு பல்வேறு பாவ காரியங்கள், ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள், பல தடைகள் எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும். யூ ஹவ் டு டெத், அதாவது அந்த அந்த சுயத்தை ஒழிக்க வேண்டும். டெய்லி ஒழிக்க வேண்டும் சொல்லுது. ஒரு சீஷன் சொன்னால் முதலாவதாக அந்த ஆளுகை, செல்ஃப், சுயம் என்ற ஆளுகை இருக்கக்கூடாது. கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில அனுதினமும் அந்த சுயம் என்கிற காரியம் எழும்ப பார்க்கும். அந்த சுயம் என்கிற பல காரியங்கள் அவனை ஆட்டி படைக்க பார்க்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 133:4 நீங்க பார்க்கலாம். 133:4 ஒரு அருமையான வசனத்தை இங்க பார்க்கலாம். 133:4 7 133:4 7 தேவ பக்திக்கு ஏதுவாக அந்த இடத்துல சொல்லுது பாருங்களேன். இதாங்க, அதாவது டிசிப்ளின் யுவர் செல்ஃப் அண்ட் டு காட்லினஸ். 288 பின்னாடி புதிய ஏற்பாட்டுல அங்க ஒண்ணு அழகா சொல்லுது. அந்த இடத்துல என்ன சொல்லுது? தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, டிசிப்ளின் யுவர் செல்ஃப் அண்ட் டு காட்லினஸ். காட்லினஸ், கடவுளுக்கு எதுவான காரியங்களை நீ அதிகமாக பிரயாசப்படு. டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துக்குள்ளாக கொண்டு வா. அதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஒரு அத்லட் இருக்கான், ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் இருக்கான் என்றால் அவன் பயங்கரமாக நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா குடிச்சிட்டு, நல்லா ஏக போகமாக சாப்பிட்டுட்டு இருந்தான் என்றால் அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற முடியுமா? அவன் என்ன செய்யறான்? அனுதினமும் உடைய அந்த அந்த இடத்துல அந்த எடையை குறைக்கிறதுக்குண்டான எல்லா காரியங்களும் செய்யறான். செய்யறானா இல்லையா? அந்த எடையை குறைக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் ஒதுக்குறான், எல்லா காரியங்களும் ஒதுக்குறான். அந்த எடையை தூக்கிக்கிட்டு ஓடுவானா? வெற்றி பெற முடியுமா? முடியவே முடியாது. ஒரு அத்லட், ஒரு ஓட்டப்பந்தய வீரன், இல்ல ஒரு 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 குத்துச்சண்டை வீரன் அப்படி ஆப்பான் என்றால் அவனுக்கு கட்டுக்கொப்ப ஓட அந்த உடம்பு காத்துக்கொள்ளுமா இல்லையா? கண்ட மணிக்கு உடம்பை வளர்த்துக்கொள்ள முடியுமா? அப்ப பல்வேறு காரியங்களை ஒதுக்குவான். அவனுக்கு பிடிச்ச காரியங்களை கூட ஒதுக்க வேண்டியிருக்கும், வேண்டியிருக்குமா இல்லையா? ஒதுக்கி வெறுத்து அனுதினமும் இன்னும் பல நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான், பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். அப்ப இங்க பாக்குறோம், அதான் இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது இந்த இடத்துல உன்னுடைய ஆசை, உன்னுடைய பல காரியங்கள் எழும்ப பார்க்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எழும்ப பார்க்கும். புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எழும்ப பார்க்கும். அதை என்ன பண்ணணும்? ஒரு சீஷன் என்று சொன்னால் அதுக்கு நீ முழுமையாக அதை முழுமையாக அடிச்சு நொறுக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும். அமிதமான காரியங்கள், பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். புரியுதுங்களா? இயேசுக்குள்ளாக இயேசுவை மகிமைப்படுத்த முடியாத காரியங்களில் இயேசு முதலாவது வைத்து வாழ்ற வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பாடுகள், பல சோதனைகள், பல டெம்டேஷன்ஸ், பல பாடுகளை சந்திக்க வேண்டி வரும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஷீடன் சொன்னாலும் அதுக்கு இடம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பானா? அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பானா? அதனாலதான் நீங்க சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகாக ரோமர் புத்தகம் 8 வாங்களேன். ரோமர் புத்தகம் 8 216 பக்கம், ரோம புஸ்தகம் 8 அதே புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். ரோம புஸ்தகம் 8 ரோமர் புஸ்தகம் 8 216 பக்கம் அங்க பாருங்க, மாம்சத்தின்படி 13 வசனம், 216 பக்கம் மேல, மாம்சத்தின்படி பிழைத்தால், அழகா சொல்லுது கவனிச்சீங்களா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படிங்க? சரீரத்தின் செய்கைகளை, அந்த சரீர பிரகாரமான மாம்ச இச்சைகளை. அதனாலதான் கிறிஸ்துவின் உடையவர்கள் அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. அதே புதிய பாட்டுல கலாத்தியர் புஸ்தகத்துக்கு திருப்புவோமே, கலாத்தியர் புஸ்தகம் அங்க பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் ஒரு அருமையான வசனம், 5 262 பக்கம், 262 பக்கம், 24 வசனம், கலாத்தியர் 5 24 வசனம், கலாத்தியர் 5 24 வசனம், 262 பக்கம் அங்க பாருங்க. 6 மேல 24 வசனம் கண்டுபிடிச்சீங்களா? கிறிஸ்துவினுடையவர்கள் யாருங்க? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்வாங்களா? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன சொன்ன? அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா புரியுதா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது பார்த்தா அவன் தன்னைத்தான் வெறுத்து, அந்த சுயம் என்ற ஆளுக்கு இருக்கவே கூடாது. யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்ப கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பார் என்றால் அடுத்ததாக பாக்குறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும். எப்படிங்க? டெய்லி. அப்ப சிலுவைங்கிற காரியம், அந்த பாரம் நிச்சயமா தான் கஷ்டம்தான். அப்ப அவன் சுயத்தை ஒழிக்கணும். அவனுடைய காரியங்கள், பல காரியங்கள், பல காரியங்கள் எழும்ப பார்க்கும். அவனுக்கு எதிரான காரியங்கள், தேவனுக்கு பிரிமில்லாத காரியங்கள் எழும்ப பார்க்கும். ஒரு காலத்துல சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு காலத்துல தன் போன போக்கில, மனசு போன போக்கில வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு காலத்துல தன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான், இன்னைக்கு இயேசுவின் பிள்ளையாயிட்டான், இன்னைக்கு இயேசுவின் சீடனா வந்துட்டான். இன்னைக்கு அவன் எதெல்லாம் ஊறிட்டு இருந்தானோ, எது மேலாம் ஆசை இச்சை வைத்துக் கொண்டானோ, அது என்ன பார்க்கும்? எலும்பு பார்க்கும். இப்ப என்ன பண்ணும்? அது என்ன பண்ணணும்? எலும்ப விடாதபடி அடிக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும். அதனாலதான் கொலோசியர் புஸ்தகத்துக்கு வாங்களேன், ஒரு அருமையான வசனம் அங்கு பாருங்களேன். கொலோசியர் புஸ்தகம், கொலோசியர் புஸ்தகம் 3 வாங்களேன், 277 பக்கம், 277 பக்கம், 277 பக்கம், 277 பக்கம், கொலோசியர் 3 அங்கு பாருங்களேன், 5 கொலோசியர் 3:5. ஆகையால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீட்சை, விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். புரியுதா? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் எழுதுறாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிர ஆராதனையா பொருளாசை இவையெல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிறவையெல்லாம் அழித்து போடுங்கள். அப்ப இதுக்கு ஊட்டிட்டு இருப்பானா? ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால், ஒரு சீஷன் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில காணப்படுற முக்கியமான இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில யாருக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருப்பான்? ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல அவன் நடந்து கொண்டிருப்பான். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள்ல அவருக்கு உரிய மனுஷனாய் வாழுவான். ஏன்னா அவர் தான் குரு, அவர் தான் இயேசு, அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசுமான். அப்ப சீஷன் அவருக்கு முதல் கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறான். அப்ப 2 காரியம், அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த பாரம், அந்த காரியத்தை அவன் செயல்படுகிறான். அனுதினமும் அவிதமான காரியத்தை அடிச்சு நொறுக்கிறான். கஷ்டம்தான், ட்ரைனிங் எடுக்கிறது கஷ்டம்தான். ஒரு ராணுவ வீரன் சும்மாவா? அந்த ராணுவ தளத்துல போய் அந்த ராணுவ வீரன் ட்ரைனிங் எடுத்திருக்கிறான், தெரியுமா? பாத்திருக்கீங்களா? ஒரு சோல்ஜர் சும்மாவா? சோல்ஜருக்குறையான அணிகணங்கள், சோல்ஜருக்கு உண்டான எல்லா ட்ரைனிங்கும் கிடைக்குமா இல்லையா? போய் பாருங்க. நேவியா இருக்கட்டும், ஏர்போர்ஸா இருக்கட்டும், இல்ல மிலிட்ரியா இருக்கட்டும், அந்த இடத்துல போய் பாருங்க. ஒரு 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 ராணுவ வீரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் தெரியுமா? பல கஷ்டங்களை அனுபவிக்கணும், பல பயிற்சி எடுக்கணும், பல விதமான ட்ரைனிங் கொடுக்கணும். அவன் உடம்ப கட்டுக்கப்ப வச்சுக்கணும், சும்மா 2 சாப்பிட முடியாது. அவன் பயங்கரமாக கடுமையான பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் எதிராளிகளை சுட்டு வீழ்த்த முடியும். சும்மா தூங்கிட்டு இருக்கப்பானா?
சும்மா அவன் கண்டுபிடிக்க சாப்பிட வைக்க முடியுமா? எவ்வளவு பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி என்ன, நடை பயிற்சி என்ன, ஓட்டப்பந்தய பயிற்சி என்ன, முட்டியாலே முழங்காலே ஓடுகிற பயிற்சி என்ன, கயிறு ஏறுற பயிற்சி என்ன, மலை ஏறுற பயிற்சி என்ன, ஏறி 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 பல பிரயாசப்பட்டு அவன் வெற்றியை பார்க்கணுமா இல்லையா? அப்பதான் எதிராளிகளை சூழ்த்து முற்றிலுமா வீழ்த்த முடியும், எதிராளிகளை முற்றிலுமாக தோற்கடிக்க முடியும். சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தானா ராணுவரன் சொல்ல முடியுமா? அப்ப நீன நானும் போர் வீரனை போல இருக்க வேண்டும். நீன நானும் இந்த பயங்கரமான உலகத்துல, இந்த பயங்கரமான இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நம்ம ஒரு சோல்ஜர் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பயிற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். அப்ப தேவையில்லாத காரியங்கள்லாம் எழும பார்க்கும், அதை என்ன பண்ணும், அனுதினமும் அதை ஒழிக்கணும். கோபம் பொத்துக்கிட்டு வரும், முன்னாடி கோபத்துல விழுந்து போய் கிடந்த இன்னைக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும், அதை என்ன பண்ணும், அழிக்கணும். கோபம் வர விடக்கூடாது. பொறாம எழும பார்க்கும், அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டானா, கொஞ்சம் நல்லா இருந்தானா, அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும். அதனால மூஞ்சி தூக்கிட்டு போவ, முணுமுறுத்துட்டு போவ, இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு சீசன் ஒழிக்கணும். இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இருப்பானா? இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டே இருப்பானா? இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு எரிஞ்சி விழுந்துட்டு இருப்பானா? இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருப்பானா? உகநாதத்துல காசு கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றேன், கொடுக்கற மனசு இருக்கும், கொடுக்கற மனசு இருக்கும். இன்னைக்கு ஒரு காலத்துல பொருளாசை பொருளாசை பொருள் மேல ஆசைப்பட்டு இருப்பான். ஆனா இயேசுவின் பிள்ளை இன்னைக்கும் அதுக்குள்ள எலும்ப பாக்கும், அதை அடிச்சு நொறுக்கணும், அதை அடிச்சு நொறுக்கணும். ஒரு காலத்துல அசிங்கமான படங்கள்லாம் பார்த்து விழுந்து போய் கிடந்தான், அதுவும் இன்னைக்கு எட்டி பார்க்கும். ஏனென்றால் இன்னைக்கு கை கடப்ப கைக்குள்ளே வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் இன்டர்நெட் ஆட்டி படைக்குது. எலும்பு பார்க்கும், எலும்பு பார்க்கும், எலும்பு பார்க்கும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு இடம் கொடுக்காதபடி, அதுக்கு சமயம் கொடுக்காதபடி என்ன பண்ணணும், அதுக்கு அடிச்சு நொறுக்கணும். ஒரு சகோதரி அமெரிக்கால இருக்காங்க, அந்த சகோதரி ஒரு போதருக்கு அடிக்கடி லெட்டர் போடுவாங்களாம், எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஐயா, எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஐயா. திடீர்னு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த சகோதரிட்டு, திடீர்னு அந்த சகோதரிட்டு கடிதம் வந்துச்சு. என்ன சகோதரி, அந்த சகோதரி வழக்கம் போல எழுதுவாங்க, எழுதும் போல தன்னுடைய பிரச்சனை சொல்லி ஜோம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி அவர் படிக்க போனாராம். ஐயா எனக்காக அதிகமா ஜோம் பண்ணிக்கோங்க ஐயா, நான் யார கண்டாலும், நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரி, நான் யார பார்த்தாலும், ஆம்பளை பார்த்தாலும் பொம்பளைய பார்த்தாலும் அவங்களோட படுக்கணும் போல ஆசையா இருக்கு. புத்திய பத்தியா இன்டர்நெட் திடீர்னு இப்படி ஒரு லெட்டர் வருதான். அந்த போதர் மூத்த போதர் என்ன சொல்லிட்டாரு, சகோதரி மொத வேலையை அந்த போர்னோகிராஃபியை பாக்குறது நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. கட்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. போர்னோகிராஃபினு என்ன தெரியுமா, இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல வந்துட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கணும். நிர்வாண படங்கள், நிர்வாண வீடியோக்கள், பெட்ரூம்ல நடக்கிற சில இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா ஆக்குறாங்க. அந்த மூத்த போதர் சொல்லிட்டாரு, மொத வேலையா போர்னோகிராஃபியை பாக்குறது நிறுத்து, ஒளி அதுல நீ விழுந்து போய் கிடக்கிற, ஜாக்கிரதையாரு, விழுந்த ஆண்ட சொல்ற, ஆமா நீ தவறான எண்ணத்தோடு பார்த்தா என்றால் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்லிட்டாரு. மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அங்க பாருங்க, மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்றா இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக அடிச்சு பேசுறாரு பாருங்க. மத்திய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்துக்கு வாங்க, 27-29 27-29 அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அங்க பாருங்க 27 மத்தேயு புத்தகம் 5 அதிகாரம் மத்தேயு புத்தகம் 5 அதிகாரம் 27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுறேன், எதைய விபச்சாரம், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று, அவ்வளவுதான். ஒரு பொண்ணு தவறான பார்வை பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு ஆண்டவர் சொல்றேன். பாத்தீங்களா, இன்னைக்கு உலகம் சர்க்கரை நிறைஞ்ச உலகம், இன்னைக்கு உலகம் சாக்கடையான உலகம். நீனு நானும் கிறிஸ்தவனா இயேசுவின் சீடனாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவது சுயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, இரண்டாவது அனுதினமும் அனுதினமும் அந்த பாடு அந்த சிலுவை அந்த போராட்டத்தை சந்தித்தே ஆகணும். அதை நீ அபிதமான பல போராட்டங்களை எதிர்கொள்ளணும், அந்த சோதனைகளை எதிர்கொள்ளணும், அடிச்சு நொறுக்கணும். அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டு ஊட்டி வளர்த்து கொண்டு அதுக்கு உல்லாசமா இருந்து கொண்டு அதுக்கு நீ சொல்லு விட்டுட்டு அதுல நீ இழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான் என்றால் நீ சீசன் அல்ல. புரியுதா? அதான் சொல்லுது அந்த இடத்துல, அதுல முழுமையாக நீ மும்முரமா முயற்சி எடுத்து டிசிப்ளின் யுவர் செல்ஃப் அண்ட் டு காட்லினஸ். அதுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும், அதிகமா உழைக்கணும், தூங்கிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் அவன் என்ன செய்யறான், அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை வாசிக்கிறான். விதமான பாவ போராட்டங்கள் எதிர்கொள்ளணும்னா என்ன செய்யறான், என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், வேதத்தை வாசிக்கிறான். அதனாலதான் சங்கீத புஸ்தகத்துல 119 சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம் படிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 119 சங்கீதம் 9 வசனத்தை அங்க பாருங்க. சங்கீதம் 119:9 வசனம், வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். மிக அருமையான சங்கீத புஸ்தகத்துல அங்க பாருங்களேன். முக்கியமாக என்ன அருமையான வசனம், 119 சங்கீதம் 9 வசனம், பக்கம் 745 பக்கம் நடுவு புஸ்தகம், சங்கீதம் 745 பக்கம் பைபிள் நடுவு புஸ்தகம், சங்கீதம் என்ற புஸ்தகத்துல அங்க பாருங்க, 745 பக்கம் சங்கீதம் 119:9 வசனம் அங்க பாருங்க. சங்கீதம் 119:9 வசனம், வாலிபன் தன் வழியை எதுனா சுத்தம் பண்ணுவான். எங்க நீங்க பாத்தீங்களா, வாலிபன் தன் வழியை எதுனா சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின் மனிதனே காத்து கொள்வதுதான் நானே. அப்புறமா அங்க 11 வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். புரியுதுங்களா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு என்ன பண்ணணுமா, அவன் என்ன செய்யறான், ஆண்டுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப நீ என்ன பண்ணணும், விதமான உலகம், சாக்கடை நிறைஞ்ச உலகம், இப்படியான உலகத்தின் மத்தியில் நீ இயேசுவுக்கு சீடனாய் வாழணும்னா, இப்படியான பாவ போராட்டத்தில் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். இன்னைக்கு வாலிப வயசுல நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ யாரை நோக்கி வரணும், யாருடைய வார்த்தை எடுத்து படிக்கணும். உலகம் அப்படிதான் இருக்கும், அதனால நீ சொல்லி விட்டுட்டு அப்படியே அவன் பேச்சு கேட்டு போறதா. உலகம் உலக காரியங்கள் உள்ளன்றது, உலகம் பொல்லாமனுக்குள்ள அடங்கி கிடைக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவன் உலகம் அப்படி சொல்லுது, என்ன பண்றது, அப்படி இப்படி ஏதாச்சும் சாக்கு போக சொல்லிட்டு நீ தப்பி பிழைக்கலாம் பாக்குறியா. இப்ப உனக்கு எங்க புத்தி போச்சு, உனக்கு எங்க அறிவு போச்சு, ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, உனக்கு அறிவை கொடுத்திருக்காரு, சிந்தனையை கொடுத்திருக்காரு, பகுத்தறிவை கொடுத்திருக்காரு, அப்ப உனக்கு பொறுப்பை கொடுத்திருக்காரு, அப்ப நீ சீஷன் சொல்ற அர்த்தமே இல்லையே. புரியுதுங்களா, புரியுதுங்களா. அப்ப ஒரு சீஷன் என்று சொன்னால் அவன் அடிச்சு நொறுக்கணும், டெய்லி டெய்லி மாம்ச இச்சைகள் அடிச்சு நொறுக்கணும். உடனே அவன் என்ன செய்யறான், வேதத்துக்கு வரான். அதனாலதான் வேதத்தை படிக்கணுங்கிறது, அதனால வேதத்துக்கு உட்காரணுங்கிறது. அனுதினம் வேதத்தை படிக்கல நீ பாவத்தை உட்கார்ந்துருவ. எது சொல்லுது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் போது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றா இல்லையா. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா எது அவசியம், வேதம். இந்த வேதத்தை இருதயத்துல வைக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிச்சு படிச்சு இரம் நிரப்பிக்கொள்ளணும். இந்த வேதத்தின் மூலமா நீ காத்துக்கொள்ளப்படுகிற. அதனாலதான் வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதுனா சுத்தம் பண்ணுவான். அது வாலிப வயசு, முக்கியமான வயசு. பிசாசு பல போராட்டங்கள், பல பாவ இச்சைகள் நிரம்பிய சாகடை நிரம்பி இந்த உலகத்துல வாலிபனாய் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தமா வைத்துக் கொள்ளணும்னா எங்க வரணும், வேதத்துக்கு வரணும். வேதத்தை படி, நீ கண்ட கட்ட கட்ட கண்ட கட்ட புஸ்தகங்கள்லாம் கண்ட படங்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்துருப்பான் என்றால் நீ ஒன்னு அவன் சுத்தமானவே முடியாது, நீ அசுத்தமான மனுஷனாதான் வாழுவ, ஆண்டரை பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப ஆண்டர் விசேஷம் சொல்ல முடியுமா, முடியாது. அப்படிதான் அந்த அம்மா என்னைக்கு அந்த போதகர் சொன்னாரோ ஒழிச்சு போட்டுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுது, ஐயா நல்ல வேளை சொன்னீங்க, தப்பிச்சேன் ஐயா அப்படின்னு சொல்லுதான். அடுத்த பதில் வருது லெட்டர், கவனிச்சீங்களா, ஜாக்கிரதையாரு. உன்னுடைய ஆசை இச்சைகள் எலும்ப பார்க்கும், பல்வேறு பாவ இச்சைகள் எலும்ப பார்க்கும், இடம் கொடுக்காத, அடிச்சு நொறுக்கு. கடைசியா பார்த்து நம்ம முடிக்கிறோம், கடைசியா பார்த்து முடிக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 9 அந்த 23 வசனம் சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கடைசியா பார்த்து முடிக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க, 9:23 வசனம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இஃப் யூ, அந்த இடத்துல அழகா சொல்லுது, இஃப் எனி மேன் வில் கம் ஆஃப்டர் மீ டினை யுவர் செல்ஃப். அப்புறம் என்ன சொல்லுது, டினை, லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப் அண்ட் டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி. 3வதாக, ஃபாலோ மீ. புரியுதுங்களா, இஃப் யூ வாண்ட் டு பி எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டினை யுவர் செல்ஃப். நீ இயேசுவுக்கு சீடனா இருப்பாய் என்றால் டினையிங், உன்னுடைய சுயத்தை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், சுயம் மாட்டி படைக்க கூடாது. புரியுதா. அடுத்தது, டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி. அந்த பாவ போராட்டங்கள், பல பாடுகள் நீ சந்திக்கிற, பல காரியங்களை சந்திக்கிற, அது அனுதினமும் அடிச்சு நொறுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாடுகள், அதான் பாடுகள், அதான் சிலுவைங்கிற காரியம், அனுதினம் அதுக்கு இடம் கொடுக்கூடாது, அடிச்சு நொறுக்கிக் கொண்டே இருக்கணும். அழிக்கணும், அழிக்கணும், அழிக்கணும். எதெல்லாம் ஆண்டருக்கு எதிரா, எதெல்லாம் உமக்கு எதிரா, எதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்கும் இல்லாத காரியம் எலும்பு பார்க்கும், கோபம் எலும்பு பார்க்கும், பொறாம எலும்பு பார்க்கும், பிடிவாத எலும்பு பார்க்கும், அசிங்கமான எண்ணங்கள் வர பார்க்கும், உன்னை தாக்கும். ஒரு இயேசுக்கு சீஷனாக, உண்மையான சீஷனா இருக்க விடாதபடி உன்னை இழுத்துட்டு போக பார்க்கும்.
அப்ப சீஷன் என்ன செய்வான்? ஈனி இழுச்சு போவானா?
கடவுடைய வார்த்தைக்கு நேரம் வருவான், ஜபம் பண்ணுவான், முழங்கால் போடுவான், அன்றே எனக்கு உதவி செய்யும், அன்றே எனக்கு உதவி செய்யும், நீதான் என்னை பரிசுத்தமான காத்துக்கணும், உம்முடைய வார்த்தை படி நடத்தணும், என்னை காத்துக்கணும், உமக்கு உதவி, உமக்கு பிரியமா வாழணும், ஆசைப்படுற சுவாமி எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜபத்துல உட்காருவான். அதான் அடிச்சு நொறுக்குவான், எதிர்கொள்வான், வெற்றி கொள்வான், ஜொல்லு விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டான். அவன் சீஷனே அல்ல. கோபப்பட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு பராமப்பட்டு உட்கார்ந்துருக்க மாட்டான். அவன் சீஷனே அல்ல. கடைசியாக follow me, என்னை பின்பற்ற கடவன். எப்படிங்க? என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. முதலாவதாக பார்த்தோம் சுயம் ஆளுகை செய்யக்கூடாது. இரண்டாவதாக பார்த்தோம் அனுதினமும் அந்த சிலுவைங்கிற அந்த போராட்டம் அந்த பாடை எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யாரை பின்பற்ற வேண்டும்? ஆண்டவரை. என்னை பின்பற்ற கடவன். யாரை பின்பற்ற வேண்டும்? follow me, என்னை பின்பற்ற கடவன். புரியுதுங்களா? யாரை? என்னை பின்பற்ற. ஒரு பர்சனல், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அங்க பார்க்கலாம். இந்த அதை பின்பற்று, இதை பின்பற்று என்று சொல்ல, யாரை பின்பற்ற சொல்றாரு? என்னை பின்பற்று. ஒரு சிஷ்யன் என்று சொன்னால் யாரை பின்பற்றுகிறான்? இயேசு ஆண்டவரை மட்டுமே பின்பற்றுகிறார். அப்பதான் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஆண்டவரை பின்பற்றாதவனுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு கீழ்படியாத மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரமச்செய்காரரே, எங்களை என்னை விட்டு அகன்றிருப்ப நான் உங்களை அறியேன் சொன்னாரா இல்லையா? ஆண்டர் கீழ்படியாத மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டருக்கு கீழ்படியாத மக்களை பார்த்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாரு? அக்கிரமச்செய்காரரே, என்னை விட்டு அகன்றிருப்போம், நான் உங்களை அறியேன், ஐ நியூ நாட். அவங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஆண்டரோடு ஐக்கியமாகும்படியான ரிலேஷன்ஷிப். அந்த இடத்துல அவன் கீழ்படுகிறான், அதுக்கு அவருக்கு பின்னாடி செல்றான், அவரை மட்டுமே நோக்கி பார்க்கிறான், அவரே பின்னாடி அவருக்கு பின்னாடி செல்ற ஒரு மனுஷன் அவன் தான் சீஷன். புரியுதுங்களா? அதனாலதான் ஒரே ஒரு வசனம் நம்ம பார்த்து முடிக்கிறோம், ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிக்கிறோம். பாருங்களேன், அந்த இடத்துல நம்ம படிக்க போறோம் யோவான் புஸ்தகம் 14 அதிகாரம். அடுத்த புஸ்தகம் யோவான் புஸ்தகம் 14 அதிகாரம். யோவான் புஸ்தகம் 14 அதிகாரம் 21 வசனம். யோவான் 14:21. லூகாக்கு அடுத்த புத்தகம் யோவான் 14:21 என்ன சொல்லுது பாருங்களேன். 21 வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, கவனிக்கிறீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கழுவுனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். கவனிச்சீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கழுவுனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்தும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். கவனிச்சீங்களா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கு. யாரை அன்பு செலுத்துறான்? இயேசு ஆண்டவரே. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து. கவனிச்சீங்களா? என்ன அருமையான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. நீ அவரை பின்பற்ற வாழ்க்கை, அவரை மட்டுமே பின்பற்ற வாழ்க்கை, ஒரு க்ளோஸ், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதே 23 வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 23 வசனம், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அடே அப்பா, இதுவரைக்கும் ஒருமையில வந்துச்சு, அடுத்த வார்த்தை என்ன வருது கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை வந்துச்சு? நாங்கள். நாங்கள்னா? நாங்கள்னா ஒருமையில தான் பேசிட்டு இருந்தாரு. நாங்கள்னா யார சேர்த்துக்கிட்டாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், மூவரும் வாசம் பண்ணுவோம். புரியுதா? என்ன அருமையான வார்த்தை. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், அப்புறம் பாருங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்பா, அப்ப நீ யாரை? இயேசுவை பின்பற்றி இயேசுடைய வார்த்தை கை கொள்ளுற மனுஷனா இருப்பா என்றால் அடையப்ப சச் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வில் கெட். ஆண்டவரோடு ஐக்கியமாக முடியாது, ஆண்டவரோடு ஐக்கியமாக முடியாது, ஒரு ஐக்கியம் அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு நீ இயேசு விசேஷனா இருக்கிறியா? ஆராய்ந்து பாரு, உன்னை தாழ்த்தி உன்னோட இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொல். இன்னைக்கு நீ இயேசு விசேஷனா இருக்கிறாயா? அன்றவர் சொல்றாரு, ஒருவன் நீ பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்றாரு. இந்த ஒரு வசனத்துல மூன்று காரியங்கள் பார்த்தோம். நீ இயேசு விசேஷனா இருப்பா என்றால் சுயம் ஆதிக்கம் இருக்கவே கூடாது. எல்லாமே யாரை மகிமைப்படுத்தணும்? யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? இயேசுக்கு, அவரை பிரியப்படுத்தணும். இரண்டாவது பார்த்தோம் அந்த இடத்துல தன்னைத்தான் அதை வெறுத்து சொன்னது மாத்திரமல்ல, இரண்டாவது அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அதை முழுமையா ஒழிக்கணும். உன்னுடைய ஆசை இச்சைகளை ஒழிக்கணும், பல போராட்டங்களை சந்திக்கணும், அந்த இடத்துல அவன் எடுத்து அரிச்சு நொறுக்கணும். ஏன், யார் கடவுள்? இயேசு கடவுள். ஒரு நாள் வரைக்கும் மனுஷனை பிரியப்படுத்திருந்தான், உலகத்தை பிரியப்படுத்திருந்தான். இன்னைக்கு யார் கடவுள் ஆயிட்டா? இன்னைக்கு யார் குரு ஆயிட்டா? யார் யசமான்? யார் என்னுடைய பாவத்தை மன்னிச்சது? யாருடைய பாவத்துக்காக மரிச்சது? அந்த இயேசு ஆண்டவரே, அவரே எனக்கு கடவுள் ஆயிட்டார். அப்ப நான் அவரை மட்டும் தானே பிரியப்படுத்தணும்? அப்ப இப்படியான காரியங்களை என்ன பண்ணணும்? அவரை பிரியப்படுத்தாதபடி வருகிற எல்லா காரியங்களையும் அடிச்சு நொறுக்கணும். ஒடுக்கணும், நொறுக்கணுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் பல தடைகள் வரும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் பல வேலைகள் வரும். ஐயோ, ஆறு நாளும் கடவுள் எடுத்து கொடுத்தாரு, ஆறு நாளையும் நான் வேலை செய்ய முடியாது. ஆண்டர் அனுபவிச்சிருக்கும் பொழுது ஆறு நாளைக்கு நான் வேலை செஞ்சு உழைச்சு சம்பாரிச்சு கொடுத்தேன், ஒரு நாள் கடவுள் கொடுக்க கூடாதா? கடவுள் சொல்றாரு, ஒரு நாள் ஆண்டர் கொடுங்கிறாரு, ஓய்வு நாள். அந்த நாள் ஆணையத்துக்கு வா, சத்தியத்தை கேளு, ஆண்டோட வார்த்தையை கேட்டு கத்திரக்குள்ள எலும்பு, அந்த இடத்துல பலத்தை பெற்றுக்கொள்ளு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓய்வு நாளைங்கிற ஓய்வு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஓடி வரணும். ஆலயத்துக்கு வரக்கூட அப்படி தடையில் வரும், அதை அடிச்சு நொறுக்கி ஓடி வரணும். புரியுதுங்களா? அவன் தான் சிஷன், அவன் தான் சீடன், அவன் தான் இயேசுவை மகிமைப்படுத்துறான். இனிமா என் தொழில் முக்கியம், என் குடும்பம் முக்கியம் சொல்லி போவான் என்றால் சீஷனாக வாழவே முடியாது. புரிஞ்சுக்கோ. ஆகவே அவன் தான் சீஷன், அவரை பின்பற்றுகிறவனா இருக்கிறான். ஆகவே இன்னைக்கு நீ அவருடைய சீஷனா இருக்கிறாயா இல்லை என்று சொல்லுவாய் என்றால் உன்னை தாழ்த்து, ஐயோ ஆண்டவரே உமக்கு சீஷனாக வாழ உதவி செய்யும். நான் எப்பொழுது உமக்கு சீஷனாக வாழ உதவி செய்யும் சாமி, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இதோ நீ சொன்னபடி உம்முடைய சீடனா வாழ உதவி செய்யும் சொல்லி உன்னை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சி கேளு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, உன் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் நம்முடைய சமூகத்துல உண்மை நோக்கி ஆண்டு வரவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உண்மை ஆராதிக்கவும் நீ கொடுத்த தர்மியான வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டரே, உண்மையான சீஷன் யாருன்னு சொல்லி இந்த நாளிலே கண்டுகொண்டோம் சுவாமி. உண்மையான சீஷன் ஏனோதானோ வாழ்கிற சீஷன் அல்ல சுவாமி. அன்றே அவன் இஷ்டம் போல ஆடுற ஒரு சீஷன் அல்ல சுவாமி. அவன் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை கொண்ட மனுஷன் அல்ல சுவாமி. அன்றே சுயத்தை அவன் ஒதுக்கி, சுயத்தை வெறுத்து, சுயம் அங்கு ஆளுகை செய்யாதபடி, ஆண்டர் ஆளுகை செய்யும்படியாக, அவர் கண்ட்ரோலில் கொண்டு வரும்படியாக, அவர் நடத்தும்படியாக மாத்திரமல்ல, இரண்டாவதாக அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு, அன்றரே சிலுவைங்கிற பாடுகள், சிலுவைங்கிற அன்றரே பல போராட்டங்கள், அன்றரே கத்தாவே அவன் பல காரியங்களில் உமக்கு எதிரான காரியங்களை எடுத்து நொறுக்கும்படியான காரியங்களை அவசியம் சொல்லி பார்த்தோம். தினமும் தினமும் அவனுடைய எடுத்துக்கொண்டு சொல்லி பார்க்கணும் சுவாமி. அந்த சுயத்தை ஒழிக்கும்படியாக, தினமும் சுயத்தை ஒழிக்கும்படியாக அவன் எழும்ப வேண்டுமே சுவாமி. உண்மை பின்பற்றுகிற வாழ்க்கையை கொண்டவன் மனுஷனாக இதனால நாங்கள் மூன்று காரியத்தை பார்த்து சிந்தித்தோமே சுவாமி. அவ்விதமாக நாங்கள் உம்முடைய சீஷனாய் வாழ உதவி செய்யும். வெறும் பேரளவுல நாங்கள் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்காதபடி, அன்றே வெறும் ஆதாயத்துக்காக நாங்கள் வந்து கொண்டிருக்காதபடி, உம்முடைய சீடனாய் வாழுற வாழ்க்கையை தாரு சுவாமி. அப்படியான ஒரு வாழ்க்கை ஒன்றே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, அப்படியான ஒரு சீடனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.